இன்றைய தினம் சித்தாந்த சைவ ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய பெருமான் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியா சுபக்கத்திற்கு மாதவ சிவஞானவிகள் அருள் செய்துள்ள கொடிப்புறையினை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளன. இந்த சிவஞான சித்தியார் சிந்தனை கொடிப்புறை சிந்தனையிலே முதல் சூத்திரத்து முதல் அதிகரணத்திலே சிந்தனை இருந்து வருகின்றது. முதல் சூத்திரம் சைவ சித்தாந்தத்துள் கூறப்படுகின்ற முப்பொருள்களுள் பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களுள் பதிப்பொருளின் உண்மையினை அனுமான அளவையினால் நிறுவுவதால் அனுமான அளவை இதனை கருதல் அளவை என்பர். கருதல் அளவையின் துணை கொண்டு பதிப்பொருளின் உண்மையினை நிறுவுவதோடு அந்த பதிப்பொருளாமான் சிவபெருமானே என்று நிலைநாட்டுவது முதல் சூத்திரத்தினுடைய கருத்து. அந்த முறையிலே இந்த முதற் சூத்திரமானது மூன்று கூறுகளாக பிரிக்கப்பட்டு விளங்குகின்றது. ஒவ்வொரு கூறும் அதிகரணம் என்பர். அதிகரணம் என்பதற்கு சிற்றுரை மாபாரியங்களிலே சிவஞான சுவாமிகள் விரிவாக விளக்கம் தருவர். அதிகரணம் என்பதிலே சித்தாந்த கருத்து கூறப்படும். அதன்மேல் வேற்று சமயத்தார் ஐயங்கள் தடைகளை எழுப்புவர். அதற்கு விளக்கங்கள் கூறப்படும். அதன்மேலும் அவர்கள் தடைகள் எழுப்பினாலும் எல்லா தடைகளுக்கும் தக்க விளக்கம் தரப்பட்டு சித்தாந்த கருத்து ஐயம் தெரிவிற்கு இடமில்லாமல் நன்கு நிலைநாட்டப்படும். இவ்வாறு சித்தாந்த கருத்தை நிலைநாட்டுவதற்கு நிலைக்களமாக விளங்குகின்ற பகுதிதான் அதிகரணம் என்று சொல்லப்படும் என்று சிற்றுரை பாடியங்களிலே மாதவ சிவஞான யோகிகள் விரிவாக விளக்கம் தருவர். அந்த முறையிலே இங்கேயும் முதற் சூத்திரத்து முதல் அதிகரணத்திலே எந்தெந்த சித்தாந்த கருத்துக்கள் விவாதிக்கப்படுகின்றன நிலைநாட்டப்படுகின்றன என்று சொன்னால், இந்த காணப்படும் உலகமானது முத்தொழில் படுவது, தோற்றம் இருப்பு அழிவு என்னும் முத்தொழில் படுவது, இந்த உலகமானது முதற் காரணமாகிய மாயை என்ற சடப்பொருளிலிருந்து தோன்றியது, அந்த மாயையிலே இந்த உலகமானது சூக்கமாக உள்பொருளாக ஏற்கனவே இருந்தது, அது எதை போல என்றால் மண்ணிலே பானை குடம் சட்டி முதலியன அறுவநிலையிலே சூக்கமாக அந்த மண்ணில் இருந்து பின்பு ஒரு குயவனுடைய கைவண்ணத்திலே அது தூளமாக வெளிப்பட்டு தோன்றுதல் போல இந்த உலகமும் உள்பொருளாய் இருந்துதான் தோன்றியது. அஞ்சனும் உள்பொருளாய் சூக்கமாய் முதல் காரணத்திலே அடங்கியிருந்த இந்த உலகத்தை இவ்வாறு தூளமாய் புலப்பட்டு தோன்றும் வண்ணம் அதனை தோற்றுவிப்பதற்கு ஒரு நிமித்த காரணம் வேண்டப்படும் என்ற கருத்தை தான் இந்த முதல் அதிகரணம் எடுத்து விளக்குகின்றது. அதிலே நாம் பார்த்துள்ள செயல்களிலே முதற் செயலிலே உலகாதிரில் ஒரு சாரார் உலகம் முத்தொழிற்படுவதே கிடையாது, அந்த உலகமானது என்றும் நிலையாகவே இருப்பது என்றனர். அதுவே காட்சி அளவைக்கு சரியாக உள்ளது, காட்சி அளவைத்தான் ஏற்றுக்கொள்வோமே ஒழிய கருதல் அளவை ஏற்க மாட்டோம் என்றெல்லாம் கூறினார்கள். அவர்களுக்கு இணங்கவே காட்சி அளவை வைத்துக் கொண்டே இந்த உலகமானது முத்தொழிற்படுவதுதான், இந்த உலகம் நிலையானது அன்று என்று அருமையாக நிலைநாட்டினர். அதாவது இந்த உலகத்திலே உள்பொருள் எல்லாமே ஒரு காலத்திலே தோன்றியவைதான், ஒரு காலத்திலே அழிவையாகத்தான் இருக்கின்றன, ஆகவே இந்த உலகமும் தோன்றியிருந்து அழிவதுதான் என்று காட்சியாக வைத்தே சாதித்தார். அதன் பிறகு வந்தவர்கள் உலகாதரின் இன்னொரு சாரார், அவர்கள் உலகம் முத்தொழிற்படும் என்பதை உடன்பட்டவர்கள், ஆனால் அதை முத்தொழில் படுத்துவதற்கு ஒரு முதல்வன் தேவையில்லை என்னும் கருத்தை உடையவர்கள். அவர்கள் தம் கருத்தை சொல்லி சித்தாந்த கருத்தை மறுக்க புகுகையில் அவர்களுடைய அந்த பொருந்தா கருத்தினை மறுத்து தருபவன் ஒருவன் வேண்டும் என்று நிலைநாட்டுகின்றார். இந்த முதல் அதிகரணத்து இரண்டாவது பாடலிலே அந்த உலகாதிரிலே இன்னொரு சாரார் என்ன சொல்கின்றார்கள் என்றால், உலகம் தோன்றி அழியும் என்பது அவர்களுக்கு உடன்பாடுதான், ஆனால் தோன்றி அழியும் என்பதனாலே இந்த உலகத்தை தோற்றுவிக்கவும் காக்கவும் அழிக்கவும் ஒரு கடவுள் வேண்டப்படுவதில்லை, ஏனென்றால் தோன்றுதலும் அழிதலும் உலகத்திற்கு இயற்கை, உலகத்தின் இயல்பு என்றார்கள். அது பொருந்தாது என்பதை உடனடியாக நாம் மறுத்தோம். ஏனென்றால் இயல்பு என்றாலே அது ஒருதன்மைத்தாய் விளங்குதல், தோன்றவும் செய்யும் அழியவும் செய்யும் அப்படின்னு இயல்பு ஆகாது. ஏன்னா ஒருதன்மைத்தாய் விளங்குதல் தான் இயல்பு. தோன்றுதல் அழிதல் இது வந்து விகாரம், அதாவது மாறுபாடு. மேலும் தோற்றமும் அழிவும் அவை வந்து தம்முள் மாறான செயல்கள் தான், சொல்வதான் அவை வேறு வேறு செயல்கள் மட்டுமல்ல தம்முள் மாறான செயல்கள். தோன்றுதல் அழிதல் ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை. இரண்டு முரண்பாடான செயல்பாடுகள் இந்த உலகத்திலே நடக்கின்றன என்பதை நீயே ஒத்துக்கொள்கிறாய் உலகாயுதனே. ஆனால் நீயே என்ன சொல்கின்றாய், இந்த ரெண்டு முரண்பாடான செயல்களையும் இயல்பாகவே உலகம் உடையதுன்னு சொன்னா இயல்புனாலே என்னது முரண்பாடு இருக்கக்கூடாது, ஒரு தன்மையா இருக்கணும், அதான் இயல்பு. நீருக்கு இயல்புனா குளிர்ச்சி தான், நெருப்புக்கு இயல்புனா சூடு தான். அதே நெருப்புக்கு குளிர்ச்சிங்கிற இயல்பும் மாறுபட்ட இயல்பும் இருக்கும்னு சொன்னா முரண்பாடான ஒன்றுக்கொன்று முரண்பாடான இரண்டு பண்புகள் ஒரு பொருளிடத்திலே இயல்பாக இருத்தல் கூடாது. எனவே இயல்பு வேறு, ஒன்றுக்கொன்று முரணாக விளங்கும் விகாரம் வேறு என்று நான் உணர்த்தும் பொழுது அப்படி இல்லை, உலகத்தை பொறுத்தவரை இப்படி தோன்றும் அழியும் இந்த விகாரப்படுதலே உலகிற்கு இயல்பு அப்படின்னு சொன்னா, அப்ப விகாரப்படுதலே இயல்புன்னு சொல்லிட்டா விகாரத்திற்கு வேற இயல்புன்னு ஒண்ணு இல்லைன்னு ஆயிரும். ஏன்னா நாமெல்லாம் விகாரம் வேறு இயல்பு வேறுனு தனித்தனியா வச்சிருக்கோம். ஆமா, நேர்மாறா ரெண்டு செயல்கள் நடந்தால் அது விகாரம், ஒரு தன்மைத்தான் இருந்தா இயல்பு நாம வச்சிருக்கோம். அது கருத்து, அது உண்மையான கருத்து, எல்லாருக்கும் உடன்பாடுதான். ஆனா அந்த உலகாயுதம் மட்டும் என்ன சொல்றான், அவன் கொண்ட கொள்கையை வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உலகம் வந்து விகாரப்படுது, தோன்றுது அழியுது, இது விகாரம் தான், ஆனா அந்த விகாரமே இயல்புன்னு சொல்றான். அப்ப உலகாயுதனே, உன்னை பொறுத்தவரை விகாரத்திற்கு வேறா இயல்பு இல்லை எனப்பட்டது. எனவே நீ முதலில் தோன்றி மாயை உலகத்திற்கு இயல்பு என்று சொன்னது உனக்கே தோல்வித்தானமாக, உனக்கே தவறான கருத்தாக தோல்வித்தானமாக முடிந்துவிட்டது என்று சொல்லி, எல்லா இடத்திலும் செய்யப்படுபவர்களுக்கு வேறாய் எழுவாய் உண்டு, வினைமுதல் உண்டு, உலகம் செய்யப்படுபொருள் அதற்கு வினைமுதல் வேறொருவன் வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒரு பூதமே இன்னொரு பூதத்தை தோற்றுவித்துக் கொள்ளும், இன்னொரு பூதம் இன்னொன்றை காத்துக் கொள்ளும், ஆகவே நான்கு பூதங்கள் உள்ளன, ஒன்று எழுவாயா இருக்கும் போது இன்னொன்று செய்யப்படுபொருளா இருக்கும் என்றெல்லாம் சொன்னான். சொன்னாலும் இந்த நான்குமே நீ சொன்னதிலிருந்தே நான்குமே தோன்றுகின்றன, இருக்கின்றன, அழிகின்றன ஆயிட்டது. அப்ப நான்குமே செய்யப்படும் பொருள் தான். எனவே இந்த நான்கு செய்யப்படும் பொருளாகிய இந்த நான்கு பூதங்களுக்கும் வேறாக ஒரு வினைமுதல் வேண்டப்படும் என்று நிறுவினார். ஆக இவ்வாறு உலகாயுதனை மறுத்து தருபவன் ஒருவன் வேண்டும் என்று நிலைநாட்டிய பின் பௌத்தரிலே சௌத்ராந்திகன் என்பவன் தான். அவன் என்ன சொல்கின்றான் என்று கேட்டால், உலகம் வந்து ஒரு பொருள் அழியும் போது அதனுடைய சார்பிலே இன்னொரு பொருள் தோன்றும். ஆகவே ஒரு பொருள் அழிந்து அது இல்பொருளாய் போகும், அந்த இல்பொருளை சார்பாக கொண்டு இன்னொரு பொருள் தோன்றும். இப்படி ஒன்றன் சார்பில் இன்னொன்று தோன்றும் என்று இருக்கின்றபடியினாலே இந்த உலகத்தை தோற்றுவிக்க ஒருவன் வேண்டாம் அப்படின்னா, அப்போ நீ சொன்ன அடிப்படையே தவறுப்பா, நீ ஒருவன் தோற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு உனக்கு சொல்லதுக்கு முன்னாடி உனக்கு நான் என்ன கருத்து சொல்றேன் அப்படின்னா, முதலில் நீ சொன்ன ஒரு பொருள் அழிந்து அதன் அழிவில் இன்னொரு பொருள் தோன்றும்னு சொன்னேன், அப்ப இல் பொருள் தோன்றும் என்ற கருத்தே தவறானது, உள் பொருள் தான் தோன்றும் என்று நீ கொள்வாயாக. அப்ப மாத்தமிகன் சொல்லி இன்னொருத்தன் வாரான், அவனுடைய கருத்தை பார்த்தா நமக்கு வினோதமாக இருக்கின்றது. அவன் என்ன சொல்கின்றான் என்றால், உள் பொருளும் இல் பொருளும் அல்லாத பொருள் தோன்றும் அப்படிங்கிறான். உலகம் வந்து உள் பொருளும் அன்று இல் பொருளும் அன்று. இப்படி உள்பொருளும் இல்லாமல் இல்பொருளாகவும் இல்லாமல் இருக்கின்ற உலகமானது தோன்றுகின்றது அப்படின்றான். அப்ப இது வினோதமான ஒரு கருத்தாக நமக்கு படுகின்றது. ஆனால் அது சரியான கருத்து தானா என்பதை நாம வந்து முடிவு செய்வதற்கு முன்னால், இவர்கள் வந்து இப்படி ஏதோ அர்த்தமில்லாமல் சொல்கின்றார்களே, ஒன்று உலகத்தை உள்பொருள் சொல்லணும் அல்லது இல்பொருள் சொல்லணும், இவர்கள் இந்த உலகம் உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று என்று சொல்கின்றார்களே, இப்போ கொஞ்சமும் இவர்கள் வந்து அர்த்தமில்லாமல் பேசுகின்றார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் அவன் எந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் அவ்வாறு சொல்கின்றான் என்பதை நான் சிந்திக்க வேண்டும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணதான், சரியான தீர்வு காண முடியல, அதனாலதான் இப்படி குழப்பமா ஒரு பதில் சொல்றான். ஒண்ணுமே சிந்திக்காம சும்மா ஏனாதானு மாத்திமிகன் சொல்லவில்லை, எதுக்காக வேண்டும் இப்படி அந்த முடிவை அவன் கொள்ள நேர்ந்தது என்று நான் சிந்திக்க வேண்டும். மாத்திமிகர் கொள்கை என்ன, உலகம் உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று, உள்பொருளும் இல்லா உள்பொருளும் இல்பொருளும் அல்லாத பொருளாக இந்த உலகம் தோன்றுகின்றது அப்படிங்கிறான். ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னா, உலகம் வந்து உள்பொருள் என்று சொன்னாலும் அதுல பிரச்சனை வருது, இந்த உலகத்தை இல்பொருள் சொன்னாலும் அதுலயும் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை, தடைகள் எழுப்பப்படுகின்றன, அந்த தடைகளுக்கு விடை கொடுக்க முடியவில்லை. ஏன்னா உலகம் தோன்றுகிறது என்பதை அவன் உடன்படுகின்றான், உலகம் தோன்றுகிறது. அப்ப அந்த தோன்றுகின்ற உலகத்தை உள்பொருள் சொன்னாலும் சில தடைகள் எழுகின்றன, அந்த தடைகளுக்கு விளக்கம் காண முடியல. இந்த தோன்றுகின்ற இந்த உலகத்தை இல்பொருள் சொன்னாலும் தடைகள் எழுகின்றன, அதற்கும் விளக்கம் காண முடியவில்லை. என்ன, உலகம் உள்பொருள் வச்சுக்கிட்டான், உலகம் உள்பொருள் என்றால் இந்த உலகம் தோன்றுகிறது என்று எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா உள்பொருள் ஏற்கனவே உள்ள பொருள், அது தோன்றுகிறது பொருள் இல்லையே, அர்த்தம் இல்லையா? அப்ப உள்பொருள் சொன்னா உலகம் தோன்றுகிறது என்பதில் தடை எழுகின்றது. உள்பொருள் ஏன் தோன்ற வேண்டும், அதான் ஏற்கனவே உள்ள பொருள் ஆச்சே, அது ஏன் தோன்றுகிறது சொல்கிறீர்கள் என்று தடை எழுகிறது. அந்த தடைக்கு விடை கொடுக்க முடியவில்லை இல்லையா. அப்ப உள்பொருள் வச்சுக்கிட்டா உலகம் தோன்றல, அது ஏற்கனவே இருக்குன்னு நாம கொள்ள வேண்டியது வந்துடும். உலகம் இல்பொருள் சொல்லலாமா, உலகம் இல்பொருள் சொன்னாலும் இல்பொருளுக்கு தோற்றம் இல்லை, முயல் கொம்பு தோன்றவே தோன்றாது, மாதிரி உலகம் இருபொருளா, உலகம் இருபொருளா இருந்தாலும் அது தோற்றம் இல்லை. அப்போ உலகத்திற்கு தோற்றம் உண்டு என்ற கொள்கை உடையவர்கள் உலகம் உள்பொருள் என்பதையும் உடன்பட முடியாது, இல்பொருள் என்பதையும் உடன்பட முடியாது. எனவேதான் இந்த ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தான் மாத்திமீகர்கள் என்ன சொல்கின்றார்கள், உலகம் வந்து தோன்றுகின்றபடியினாலே, உலகத்திற்கு தோற்றம் இருக்கின்றபடியினாலே உள்பொருளாயது இருந்தால் அது தோன்ற வேண்டியதில்லை, ஏற்கனவே உள்பொருள் தான். இல்பொருள் என்றாலும் இல்பொருளுக்கும் முயல் கொம்பு போன்றவை போல தோற்றம் இல்லை. எனவே தோற்றம் உடையதாக உலகம் இருப்பதனாலே இந்த உலகம் உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று என்ற ஒரு கொள்கைக்கு அவர்கள் வந்தார்கள். ஆனால் அதுவும் பொருந்தாது. ஏனென்றால் உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று இந்த உலகம் என்று சொல்கின்றாயே மாத்திமிகனே, அப்படிப்பட்ட உலகம் இருக்கிறதா இல்லையா என்று ஒருவர் கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? அப்படிலாம் கேட்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. தடை வந்து எப்படினாலும் எழுப்பலாம், இது ஒரு அர்த்தமுள்ள தடை தானே. ஏன், நீ ஒரு பொருள், ஒரு பொருளை பற்றி நீ பேசுகின்றாயே, அந்த பொருள் இருக்கின்றதா இல்லையா அப்படின்னு கேட்டா ரெண்டுல ஒண்ணுதானே சொல்லணும் இல்லையா? அப்ப நீ இருக்கின்றதுன்னு சொன்னா அது உள் பொருள் ஆயிரும், இல்லைன்னு சொன்னா இல் பொருள் ஆயிரும். ஆகையினாலே இப்படி நியாயமான இன்னொரு தடை கேட்டால் அந்த தடைக்கும் விடை சொல்ல முடியாது. அதனால உன்னுடைய இந்த கொள்கையும் கைவிடுவாயாக. அப்ப எதுதான் உண்மை அப்படின்னா, இந்த உலகம் உள்பொருள் என்பதுதான் உண்மை. அப்ப உடனே மாத்திமிகன் கேட்கிறான், உள்பொருளாகிய உலகத்திற்கு எவ்வாறு தோற்றம் சொல்வீர்கள்னு கேட்கிறான். அப்ப சொல்றார், ஐயா உள்பொருளுக்கு எப்படி தோற்றம் சொல்றோம்னா, உள்பொருள் இந்த உலகம், உலகம் ஒரு காரிய பொருள், காரிய பொருள் எல்லாம் முதல் காரணத்திலே சூக்குவ நிலையிலே உள்பொருளாகத்தான் இருந்தன. குயவன் செய்வதற்கு முந்தையே பானை உள்பொருளாகத்தான் இருந்தது, மண்ணில் முதல் காரணமாகிய மண்ணில் இருந்தது, சூக்குவ நிலையிலே இருந்தது, சக்தி மயமாய் இருந்தது, ஆற்றல் மயமாய். துணை காரணமாகிய தண்டு சக்கரமும் நிமித்த காரணமாக குயவனும் கூடியவழி அந்த பானையானது சூக்குவ நிலையிலிருந்து புலப்பட்டு தோன்றுகின்ற தூளை அடைந்தது. அப்படி மண்ணில் இல்லை என்றால் அந்த பானை தோண்டி இருக்காது. மண்ணிலிருந்து துணிகள் தோன்றுகின்றனவா? ஏன்னா துணிகள் அந்த மண்ணில் சூக்குவமா இல்லை, ஆனால் பானை சக்தி முதலியவை சூக்குவமாக இருந்ததால் தோன்றுகின்றன. எனவே உள்பொருள் தோன்றும் என்று நாம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை. உள்பொருள் சூக்குவ நிலையிலிருந்து தூள நிலையை அடைவதுதான் தோன்றுதல். அந்த உள்பொருள் தூள நிலையிலிருந்து சூக்குவ நிலைக்கு ஒடுங்குதல் தான் அழிதல் என்று விளக்கினார்கள். அதன்பின் சமணர்கள் வந்தார்கள். இவர்கள் உள்பொருளும் உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் என்று சொன்னார்கள். உலகத்தை சொல்லி தோற்றுவி போன ஒருவன் வேண்டாம், ஒண்ணு நாம நல்ல மனசு வச்சுக்கணும். பௌத்தர்ல சௌத்ராந்திகன் என்ற பௌத்தர்கள் வந்தார்கள். இவர்கள் உலகம் இல்பொருள் நாங்க, அதனால் இந்த உலகத்துக்கு தோற்றுவிக்க ஒருவன் வேண்டாம் என்பது அவர்களுடைய கருத்து. மாத்திமிகர்கள் வந்தனர், அவர்கள் கருத்தும் என்ன, உலகம் உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று என்பது, அதனால் அதற்கு ஒரு கருத்தா வேண்டாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அது மாதிரி இப்ப சமணர்கள் சொல்றாங்க, உலகம் உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் அப்படின்னு சொல்றாங்க. மாத்திமிகன் சொன்னா உலகம் உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று. ஆனால் சமணர் என்ன சொல்கின்றார்கள், உலகம் உள்பொருளும் தான் அதே சமயத்தில் இல்பொருளும் தான் என்று சொல்லி ஒரு கருத்தா வேண்டாம், இந்த உலகத்தை தோற்றுக்கு ஒரு கருத்தா வேண்டாம். ஆகையினாலே அந்த பௌத்தரின் இரண்டு சாராரும் இந்த சமணரும் வந்து உலகம் உள்பொருள் இல்பொருள் என்பதிலே கருத்து வேறுபாடு எல்லாம் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒருமித்த கருத்து இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு ஒரு கடவுள் தேவையில்லை என்பதிலே பௌத்த சமணர்களுக்கிடையே வேறுபாடு இல்லை, ஒரு கர்த்தா வேண்டாம் என்பது. அப்போ என்ன சொல்கின்றார்கள் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், அவர்கள் சொல்கின்ற அந்த இல்பொருள் கருத்து, உள்பொருளும் இல்பொருளும் அன்று என்ற கருத்து, உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் என்னும் கருத்து, இந்த கருத்துகளையும் மறுத்து சர்க்காரியவாதம் கூறி காரியமும் உள்பொருள், முதல் காரணமும் உள்பொருள், காரியமானது தத்தம் முதல் காரணத்திலே உள்பொருளாய் இருக்கின்றன, சூக்குவ நிலையில் இருக்கின்றன, நிமித்த காரணனுடைய கைவண்ணத்தால் அவை தூள நிலையை அடைகின்றன என்று சொல்லி நிலைநாட்டி நிமித்த காரணனாகிய கர்த்தா ஒருவன் வேண்டும், அதான் தருபவன் ஒருவன் வேண்டும் நிலைநாட்டுவதுதான் இங்க முக்கியமான நோக்கம். அப்ப வந்து நீ சர்க்காரிவாதம் கொள்ளாதனாலதான் உனக்கு வந்து தருபவன் ஒருவன் வேண்டும், ஒரு கர்த்தா வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம போய்விட்டது என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் சர்க்காரிவாதத்தை உணர்த்துகின்றார். சத் என்றால் உள்பொருள், உள்பொருளே காரியப்படும் என்ற வாதம் சத்காரியவாதம் என்று சொல்லப்படும். காரியப்படுதல் என்றால் தோன்றி இருந்து அழிதல், அதுவே காரியப்படுதல் என்பது. ஏற்கனவே உள்பொருளாய் இருப்பனவே அவ்வாறு காரியப்படும் என்று கூறுகின்ற அந்த கருத்து தான் சத்காரியவாதம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த சமணர்கள் சமண சமயத்தவர்கள் கருத்து என்னவென்றால், இந்த உலகமானது உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் என்று சொன்னார்கள். அவர்களும் ஒரு காரணம் இல்லாமல் அப்படி சொல்லவில்லை. ஏன் சொல்கின்றார்கள் என்றால், இந்த உலகம் இருக்கின்ற வரை இது இருப்பது போலத்தான் தோன்றுகின்றது. உலகத்திலே எந்த ஒரு பொருளை பார்த்தாலும், ஆனால் அழிந்த பிறகு அவற்றால் எந்த பயனும் இல்லை, இல்லாமல் போய்விடுகின்றன. ஆகையினாலே இருக்கும் வரை இருக்கின்றன அவ்வளவுதான், அழிந்த பிறகு இல்லை. எனவே உள்பொருளாக இருந்து கொண்டே இல்பொருளாய் போய்விடுகின்றன. அதனால்தான் இந்த உலகத்தை உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப அவரிடம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சித்தாந்தம் வந்து அழிந்த பிறகும் அவை முதல் காரணத்தில் சக்தி ரூபமாய் ஒடுங்குகின்றன, இல்லாமல் போகவில்லை இல்லையா. எந்த பொருள் ஒன்னு எரிஞ்சு சாம்பலானாலும் அது சாம்பல் என்ற பொருளாகத்தான் அங்கே இருக்கின்றது, இல்லாமலே போய்விடவில்லை. காற்றில் கரைந்தாலும் அது வாயு பொருளாக இருக்கின்றது. எனவே நமக்கு அது பயன் தருகின்ற நிலையில் இல்லை என்பதனாலே அந்த பொருளே இல்லை என்று சொல்லிட முடியாது. ஆகையினாலே இருக்கின்ற பொருள் என்றும் இருக்கின்ற பொருள் தான். அது தோன்றுதல் அழிதல் என்பது அருவநிலையிலிருந்து உருவநிலை அடைந்தால் தோன்றுதல், உருவநிலையிலிருந்து அருவநிலைக்கு ஒடுங்கினால் அழிதல், அவ்வளவுதானே ஒழிய இருப்பது அழியாது, இல்லாதது தோன்றாது. இதுவே சத்காரியவாதம் என்று சொல்லி நிலைநாட்டி, எனவே ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கும் பொருட்டு ஒரு முதல்வன் வேண்டப்படும் என்று நிறுவுகின்றார். இவ்வாறு இந்த உலகம் இல்பொருள் என்ற கொள்கையுடையோர், உள்பொருளும் அன்று இல்பொருளும் அன்று என்ற கொள்கையுடையோர், உள்பொருளும் தான் இல்பொருளும் தான் என்ற கொள்கையுடையோர், இவர்கள் மூவர் கருத்தையும் மறுத்து உலகம் உள்பொருள்தான், அது ஒரு நிமித்த காரணம், கர்த்தாவினாலே தரப்படுகின்றது என்று சொல்லி நிலைநாட்டிய ஆசிரியர், இனி வேதங்களை உடன்படுகின்ற சமயங்கள், அந்த சமயங்களை பின்பற்றுவோர் இக்காலத்திலே இல்லை, ஆனால் சாத்திரங்கள் இருக்கின்றன. அவர்கள் யார் என்றால் மீமாம்சகர், தார்க்கிகர், சாங்கியர் ஆகியோர். இவர்கள் இந்த காலத்திலே இந்த சமயங்களையெல்லாம் பின்பற்றுபவர்கள் இல்லைதான், ஆனாலும் நமக்கே ஒரு சந்தேகங்கள் எழலாம் பிற்காலத்திலே. அந்த சந்தேகங்கள் இச்சமய கருத்துகளாகவே இருக்கலாம். அப்போ சைவ சித்தாந்த கருத்திலே நமக்கு ஒரு சந்தேகம் எழுந்தால் அந்த சந்தேகத்திற்கு நாம் நிச்சயமாக விடை காண வேண்டும். ஆகையினாலே ஒவ்வொரு சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களெல்லாம் சைவ சித்தாந்தத்தை கேட்கும் பொழுது அவர்கள் அறிவிலே தோன்றுகின்ற சந்தேகங்களை தடைகளை எழுப்புவார்கள். அது அவர்கள் தான் எழுப்ப வேண்டும் என்பதில்லை, நமக்கே கூட அந்த மாதிரி சந்தேகங்கள் எழலாம். ஆகவே எந்த கோணத்தில் சந்தேகம் எழுப்பப்பட்டாலும் அந்த எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வு கண்டு சைவ சித்தாந்தம் ஒரு தெளிவான முடிந்த முடிவுதான் என்ற ஒரு ஒரு தெளிவு உறுதிப்பாடு நம்மிடம் இருக்க வேண்டும். அது ஆகவே எல்லாருடைய தடைகளையும் வாங்கி விளக்கம் தருகின்றார். இதுகாரும் கூறிய பௌத்த சமணர், அப்புறம் முன்னால வந்த உலகாயுதர்கள், இவர்கள் மூன்று பேரும் நம்ம ஒரு அணியா சேர்த்தரலாம். என்ன அணியில சேர்க்கலாம்னா அவைதிகர் என்ற அணியில சேர்க்கலாம். இவர்கள் வேதங்களை உடன்படாதவர்கள். உலகாயுதர், சமணர், பௌத்தர் வேதங்களை உடன்படாதவர்கள். இப்போது சொல்லக்கூடிய மீமாம்சகர், தார்க்கிகர், சாங்கியர் இவர்கள் வேதங்களை உடன்படுபவர்கள், ஆனால் சிவாகமங்களை உடன்படாதவர்கள். எப்படியோ வேதங்களை உடன்படுவதனாலே வைதிக சமயத்தார் என்று இவர்களை கூறலாம். அப்படி வைதிக சமயத்தாராய் இருந்தும் கூட இவர்கள் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு ஒரு தலைவன் வேண்டாம் என்ற கொள்கையை உடையவர்கள். அதான் அங்கு வியப்புக்குரியது. ஆகையினாலே அதிலே மீமாம்சகர் முதலிலே சொல்கின்றார்கள், இவர்களுடைய கருத்து என்னவென்றால், இந்த தோன்றி இருந்து அழியும்னு சொல்லுகின்றீர்களே சைவ சித்தாந்தத்தில், அது உடம்புக்கு வேண்டுமானால் பொருந்தும். உடம்பு தோன்றி இருந்து அழிவதை நாம காண்கின்றோம், எல்லாரும் பார்க்கின்றோம். ஒவ்வொருவரும் பிறந்து அப்புறம் வாழ்ந்து இறப்பதை நம்ம அன்றாடம் பார்க்கின்றோம். அது ஆகவே தோற்றம் இருப்பு அழிவு உடம்புக்கு வேண்டுமானால் பொருந்தலாமே ஒழிய, இந்த உலகமே வந்து ஒரு காலத்திலே தோன்றியது, இந்த உலகம் இப்போது இருந்து வருகின்றது, ஒரு காலம் வரும்பொழுது ஊழிக்காலம் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, அப்படி சொல்லிக் கொண்டு அந்த ஊழிக்காலத்திலே இந்த உலகம் அழியும் என்கின்றீர்கள், அதற்கு எந்த பிரமாணமும் வேதங்களிலே இல்லை என்று இவர்கள் சொல்கின்றார்கள். மேலும் இவர்கள் வேதங்களை உடன்பட்டாலும் இந்த மீமாம்சகர்கள் அதுல விதி வாக்கியங்களுக்கு தான் பிரமாணத்துவம் கொடுப்பார்கள். விதி வாக்கியம் என்பது என்ன, இதை செய் அப்படி இரு இப்படி இரு இதை செய்யாதே அப்படின்னு வர்ற அந்த ஏவல் வாக்கியங்களை தான் விதி வாக்கியங்கள். அதான் காலையில் எழுந்து ஸ்நானம் செய்க, சந்தியாவந்தனம் செய்க, யாகம் செய்க என்பது போன்ற அந்த வேத வசனங்கள் விதி வாக்கியங்களுக்கு தான் இவர்கள் வந்து அவற்றைத்தான் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே ஒழிய பொருள்களின் இயல்பு பற்றி கூறிய வேத வாக்கியங்கள் அவர்கள் இவர்கள் உடன்பாடு கிடையாது. ஆகவே வேதத்தை உடன்பட்டும் அதிலேயே சில பகுதிகளைத்தான் உடன்படுவதனால தான் இவர்கள் கருத்து இவ்வாறு சித்தாந்தத்துக்கு மிகவும் முரணாக அமைந்துவிட்டது. என்ன சொல்கின்றார்கள், காயத்தின் அழிவு தோற்றம் கண்டனம். காயம் என்பது உடம்பு, உடம்பு அழியுது பிறக்கின்றது பார்க்கிறோம், கண்டனம், கண்டனம்னா காண்கின்றோம் உலகிற்கானா. ஆனா இந்த தோற்றத்தின் அழிவு உலகில பார்க்கல, உலகமே ஒன்னு மொத்தமா அப்படி தோன்றுவதையோ உலகமே அப்படி மொத்தமா அழிவதையோ பார்த்தவர்கள் யாரும் கிடையாது. உலகத்தில் இந்த தோற்ற அழிவுகளை பார்க்கவில்லை. நீ இத்தை உரைத்தவாறிங்கு என்னனின், இவ்வாறு நீங்கள் சொல்கின்றீர்களே, ஆகவே நீங்கள் தோற்றமும் அழிவும் உடம்புக்கு சொல்ற மாதிரியே உலகத்துக்கும் சொல்றீங்களே, இது எப்படி பொருந்தும் என்று மீமாம்சகனே நீ கேட்பாயானால் சொல்கின்றேன். நிகழ்த்தும் உண்மை மாயத்த உலகம் பூ நீர் தீ வழி வானமாதி ஆயித்தான் ஒன்றின் ஒன்று தோன்றி நின்று அழிதலாலே. மீமாம்சகன் என்ன தடை எழுப்புறான் அதனெல்லாம் விளங்கிக்கிடணும். ரெண்டு வகையான உலகம் இருக்கு, ஒன்னு உடம்பு, இன்னொன்னு இந்த பஞ்சபூதங்கள். உடம்ப தான் காயம்னு சொல்றார், அடுத்தது வந்து உலகம்னு சொல்றார். இதுல காயம் உலகம்ங்கிற இந்த ரெண்டு வகையான உலகங்களிலே ஆண் காயம் எப்படி இருக்கு, ஆண் பெண் அழின்னு இருக்கு. ஆண் பெண் அழின்னு சொன்ன இந்த அவயவ பகுப்பு எதுக்குதான் இருக்கு, உடம்புக்குதான் இருக்கு. உலகத்துக்கு மத்த உலகத்துல ஆண் பெண் அழின்னு சொல்ல முடியாது. ஆகவே அவயவ பகுப்பு உடமையால் பொருள்லாம் தோன்றியிருந்த அழின்னு சொன்னீங்க. அப்ப கை கால் மூக்கு வாய் கண்ணுன்னு அவயவ பகுப்பு இருக்கிற உடம்பு தான் தோன்றியிருந்த அழிவதே ஒழிய ஏனைய உலகம் பஞ்சபூதமான உலகங்கள் அவ்வாறு தோன்றியிருந்து அழிவதில்லை என்று அவன் தடை எழுப்புகிறான். நாம் என்ன சொல்றோம், உலகமும் தோன்றியிருந்து அழிவதுதான் என்று சைவதான் சொல்கின்றது சொல்கின்றான். சிவஞான சுவாமியுடைய திருவாக்கிலே இதை பார்க்கும். காயமும் உலகும் என்னும் இருகூற்று பிரபஞ்சத்துள், இருகூற்று ரெண்டு வகையான பிரபஞ்சத்துள் ஆண் பெண் அலி என மேற்கூறிய அவயவ பகுப்பு காயத்திற்கே அன்றி ஏனை உலகத்திற்கு இன்மையால் அவயவ பகுப்புடைமை பற்றி துணியப்படும் தோற்றக்கேடுகளும் காயத்திற்கே அன்றி உலகிற்கு இல்லை என்பது துணியப்படுவதாய் இருக்க தோற்றக்கேடுகள் இரண்டற்கும் ஒப்பக்கூறுதல் அமையாது அப்படின்னு யார் சொல்றா, மீமாம்சகன் சொல்றான். தோற்றக்கேடுகள் உடம்புக்குத்தான் உண்டு, ஏன்னா உடம்புதான் ஆண் பெண் அழின்னு பகுக்கப்படுது. உலகத்தில உலகம் வந்து ஆண் பெண் அழின்னு பகுக்கப்படல, எனவே பகுக்கப்படுவது தோன்றும் அழியும்னு சொன்னீங்க. ஆண் பெண் அழின்னு பகுக்கப்படுகின்ற உடம்புகள் தான் தோன்றி அழிமே ஒழிய அவ்வாறு பகுக்கப்படாத உலகம் தோன்றி அழியாது என்று யார் சொல்கின்றார், மீமாம்சகன் சொல்கின்றார். அதெல்லாம் அவன் கருத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும், அப்புறம் அதனுடைய பொருந்தாமைய சுட்டி காட்டணும். இப்படி சொல்றான் மீமாம்சகன் சொல்றான். அப்ப அவர் கருத்தை மறுத்துரைக்கின்றார் அருளந்த சிவாச்சாரிய சுவாமிகள். இந்த கருத்தை மறுத்து உடம்பு மட்டுமல்ல உலகமும் தோன்றி இருந்து அழிவதுதான் என்று நிலைநாட்டப் போகின்றார். சொல்றான், தோற்றக்கேடுகள் இரண்டருக்கும் ஒப்பக்கூறுதல் அமையாது. உடம்புக்கு சொல்ற மாதிரியே உலகத்திற்கும் நீங்க தோற்றக்கேடு சொன்னா அது அமையாது, பொருந்தாது என்று நீ சொல்லில் அற்றன்று அப்படி அன்று அப்படின்னார். சொல்லிட்டு என்ன சொல்றார், இவ்வாறு உனக்கு மயக்கத்தை செய்வதாகிய உலகமும், யாரு மீமாம்சகனுக்கு இந்த உலகம் என்ன செய்தான், மயக்கத்தை செய்கிறதான். என்ன மயக்கம், தோன்றி அழியக்கூடிய உலகம் மீமாம்சகனுக்கு எப்படி காணப்படுது, அப்படி தோன்றி அழியாத மாதிரி நிரந்தரமா இருக்கிற மாதிரி அந்த மீமாம்சகனுக்கு காணப்படுது. ஆகவே மீமாம்சகனே அது மயக்குகின்றது இல்லையா, சொல்ல போனால் நம்ம எல்லாருமே மயக்குகின்றது. இந்த உலகம் நிலையாத, இந்த உலகம் நிலை இல்லை, உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை என்ற ஒரு வைராக்கியம் வந்துவிட்டால் அப்புறம் பற்று நீங்கிவிடும். பற்று எல்லாருக்கும் இருக்குனாலே அந்த உலகம் அதான் மயக்கிறது. இல்லாத உலகம் இது நிற்கின்ற உலகம் போல நம்ம வந்து ரொம்ப சாஸ்வதமான ஒரு உலகம் மாதிரி நம்மளை மயக்குகின்றது. அந்த அது மாதிரி இந்த மீமாம்சகனுக்கு அந்த மயக்கம் நிறைய இருக்கிறதுனாலதான் அவன் மனசுல ஏத்துக்கிட முடியல, இந்த உலகம் வந்து அழிஞ்சு போகும்போது அவனால அதனாலதான் ஏத்துக்கிட முடியல. அதனாலதான் அவனை சொல்றாரு, உனக்கு மயக்கத்தை செய்வதாகிய உலகமும், இப்ப நீ என்ன சொன்ன அவயவ பகுப்பு ஆண் பெண் அழிங்கிற அவயவ பகுப்பு உடம்புலதான் இருக்கு, உலகத்துல இல்ல, அதனால உலகம் அழியாதுன்னு சொன்னேன் இல்லையா, உன்னை மயக்குது உலகம் அதனால இப்படி சொல்ற. ஏன்னா இந்த அவயவ பகுப்பு வந்து உடம்புல மட்டும் இல்லப்பா உலகத்திலயும் இருக்கு, பாத்துக்கோ. உலகம் மட்டும் நிர் அவயவம் நினைச்சிடாத, உலகமும் அவயவம் தான் சொல்றார். உனக்கு மயக்கத்தை செய்வதாகிய உலகமும் நிர் அவயவம் ஆகலின்றி, எப்படி அவயவமா இருக்குதான், நிலம் நீர் வழி வானம் என்ற தொடக்கத்து பகுப்புடைத்தாகிய இதனால். இப்ப உடம்பு எடுத்துக்கொண்டால் அது ஆண் பெண் அழியின் பகுக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு உடம்பும் கண் மூக்கு வாய் கை கால்னு பகுப்புடையதா இருக்கிறது. அப்ப எந்த பொருளாம் பகுப்புடையதாக பகுதி பகுதியாக விளங்குகின்றனவோ அதெல்லாம் தோன்றி அழியும். உலகத்து பொருள்கள் எதை எடுத்தாலும் அப்படித்தான், தனித்தனி பகுதி ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிதான் சேர்க்கிறோம். அந்த மாதிரிதான் உடம்பும், அதுவும் நவீன விஞ்ஞானம் ஒருவர் உறுப்பை எடுத்து இன்னொரு உறுப்புக்கெல்லாம் இன்னொருவருக்கு உறுப்பாக வகிப்பதன் மூலமாக உறுப்புகளின் தொகுதி தான் இந்த உடல்ங்கிறது ரொம்ப நல்லாவே நமக்கு வந்து புலப்படுது. அதுவும் அணுக்கள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரங்காங்க, அந்த அணுக்களையும் அவயவ பகுப்புடையதாகத்தான் சொல்றாங்க. அந்த அணுக்களுக்குள்ள ஒரு உட்கர் இருக்கு, அதுக்குள்ள புரோட்டான் துகள் இருக்கு, எலக்ட்ரான் நியூட்ரான் துகள் இருக்கிறது என்று மேலும் மேலும் பகுத்து கொண்டேதான் சொல்கின்றார்கள். அதெல்லாம் நம்ம சித்தாந்தத்துக்கு தான் வந்து ஆதரவா இருக்கின்றது. ஏன்னா அப்படி பகுக்கப்படுவது எல்லாமே அழிவனதான். இப்ப அணுவும் இந்த அணுதான் இந்த உலகத்துக்கு ஆதாரம்னு விஞ்ஞான ரீதியா சொன்னா அதுவும் பொருந்தாது. ஏன்னா அணுவும் பகுக்கப்படுவதுதான், அதுவும் அடிப்படை துகள் இல்ல, அதையும் வந்து உள்ள பல துகள்களாக பிரிக்கின்றார்கள். சரி, அந்த புரோட்டான் தான் அணுக்குள்ள இருக்கு, அதுதான் அடிப்படை துகள்னு பார்த்தா அந்த புரோட்டானையும் பகுக்கின்றார்கள். ஆகவே எல்லாமே பகுக்கப்படுவது, பகுக்கப்படுவது எல்லாமே தோன்றியிருந்து அழியும். இந்த உடம்பானது இப்படி உறுப்புகளாக பகுக்கப்படுகிறது. அவயவ பகுப்பு உலகமும் பாரு அவயவ பகுப்பு தான், என்ன நிலம் என்றும் நீர் என்றும். உடம்பு எப்படி கை கால் மூக்கு அப்படி சேர்ந்திருக்கும், அது மாதிரி இந்த உலகம் எப்படி இருக்கு, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு தனித்தனி பகுதிகளாகத்தானே இந்த உலகம் இருக்கின்றது. எனவே உலகமும் அவயவ பகுப்புடையதுதான், ஆகவே உலகமும் தோன்றியிருந்து அழியும் என்று சொல்கின்றார். இதனால் அவ்வுண்மையே உலகத்துக்கு அவயவ பகுப்பு இருக்கின்றது என்ற அந்த உண்மையே, நீ கூறும் இருகோற்று பிரபஞ்சத்துள் நீ ரெண்டு வகைப்படுத்தி சொல்றிய உலகத்தை, உடம்பு ஒரு உலகம், பஞ்சபூதம் ஒரு உலகம் சொல்றிய, இந்த ரெண்டு வகையான உலகத்துள் ஒன்றாகிய உலகமும் பஞ்சபூதமாக இந்த உலகமும் நீ சொன்ன அந்த உடம்பு போலவே தோன்றியிருந்து அழியும் என்று சொல்கின்றார். நீ கூறும் இருகோற்று பிரபஞ்சத்துள் ஒன்றாகிய உலகமும் ஏனை காயம் போல தோன்றி நின்று அழிதலை உணர்த்தும். காயமாகிய உடம்பு போலவே இந்த பஞ்சபூத உலகமும் தோன்றியிருந்து அழிவதுதான். ஏன்னா காயத்திற்கு அவயவ பகுப்பு உடையது நீ ஒத்துக்கிற, அதே அவயவ பகுப்பு உலகத்திற்கும் இருக்கு பார், ஐந்து கூறுகளாக உலகம் அவயவ பகுப்புற்று விளங்குகிறது பார் என்று சொன்னார்கள். ஆயவென்னும் பெயரச்சத்துள் அகரமும் இதனால் என்பதனுள் அன்சாரியையும் விவாதத்தால் தொக்கன. அதாவது இந்த குறிப்புகள்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த பாட்டுக்கு இதுதான் பொருள்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு அறிஞர்களுக்குள்ளே சையம் வந்தால் இதுதான் பொருள் நிலைநாட்டம், அதுக்காகத்தான் இந்த மாதிரி இலக்கண செய்திகள்லாம் சொல்கின்றார்கள். கடைசி அடியில ஆயித்தான்னு வருது, ஆயித்தான்னு ஒரு சொல் பொதுவா வராது, ஆனா செய்யுள்ள ஓசை கெடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சில எழுத்துக்களை தொக்க வச்சு சொல்லுவாங்க. வருகவன உரைப்பார் அப்படின்னு சொல்லணும், வருகன உரைப்பார் சொல்றாங்க இல்லையா. மண்ணினி பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கொண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார். வருகவன என்பது வருகன இருக்கின்றது, ஏன்னா செய்யுள்ள வந்து அந்த ஓசை குன்றாம இருக்கிறதுக்கு சில எழுத்துக்களை உள்ள அடக்கி வச்சு வருக என்ன என்பது அந்த காணாவை வந்து அடக்கி வருகன அப்படின்னு தொகுத்து சொல்லுதல். இது வந்து சில சமயம் விரித்து சொல்வார்கள், ஒரு எழுத்து போடணுங்கிறது இல்லை ஆனா ஓசைக்கா வேண்டி போட்டு விரித்து சொல்வார்கள். கூற என்னுள்ளம் குளிருமே சொன்னா போதும், ஆனா குளிருமே என்று ஒரு இம்மண்ணா விரித்து சொல்வார்கள். இப்படி அந்த வருக என்பதுல காணாவை தொகுத்து வருகணன்னு சொல்ற மாதிரி அத மாதிரி இதுல விரித்து